ರತ್ನವಾಣಿ ಸಮುದಾಯ ಬಾನುಲಿ ರತ್ನವಾಣಿ.
உங்க பிரச்சனைய இது சொல்லுங்க, தீர்வைய உடனே கேளுங்க, வெளியே வந்து குரல் கொடுங்க.
ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலி ஒலிபரப்பு கோவை ஈச்சனாரி ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் இருந்து ஒலிபரப்பாகிறது.
ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8 இணைஞ்சிருக்கீங்க. நான் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன். இது காலநிலை மாற்றம் பற்றிய சிறப்பு நிகழ்ச்சி. சுமார்ட் மற்றும் ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8 இணைந்து நடத்தும் காலநிலை மாற்றம் பற்றிய சிறப்பு நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் ரத்தினம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் நுண்ணுயிரியல் துறை தலைவர் முனைவர் சீனிவாசன் அவர்கள் காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய விளைவுகள் பற்றி நம்மிடையே விரிவாக எடுத்துரைக்கிறார்.
ரத்னவாணி சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். நான் முனைவர் போ ஸ்ரீனிவாசன், நுண்ணுயிரியல் துறை தலைவர், ரத்னம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. இன்னைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, காலநிலை மாற்றம் மனிதர்களுடைய செயல்பாடுனால ஏற்படக்கூடிய காலநிலை மாற்றங்களும், அதனால் நம்ம இத்தனை நாளாக இத்தனை வருடங்களாக என்னென்ன வகையான உலகத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, இயற்கையில் மாற்றங்கள் என்னென்ன நிகழ்து, அதில் நம்ம என்னென்ன மனித இனம் வந்து, மனித இனம் மட்டும் இல்லை மித்த உயிரினங்கள் என்னென்ன வந்து பிரச்சனைகளுக்கு உள்ளாகுது அப்படிங்கிறத வந்து ஒரு சின்ன ஒரு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு சுருக்கமான ஒரு வகையில் வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்கேன். முதலாவதாக வந்து காரணங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். காலநிலை மாற்றங்கள் என்பது ஒரு நாள் செயல்பாடு இல்லைங்க, அதுக்காக பல காரணங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு பல நூற்றாண்டுகளாகவே பார்த்திங்கன்னா மனித செயல்கள், அதாவது கற்காலத்திலிருந்து மனிதர்கள் வந்து வளர்ச்சி அடைஞ்சாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் இரா அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டமானது டெக்னாலஜிக்கல் இரா. இதில் வந்து எல்லாமே நம்ம நிறையா பல வகையான டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுறோம், அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம், சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம், மின் கணினிகள் அதெல்லாம் பயன்படுத்துகிறோம். எதை தொட்டாலும் நமக்கு டெக்னாலஜி அப்படிங்கிறது இல்லாத ஒரு செயல்பாடே இல்லை. மனிதர்கள் வந்து மேலும் மேலும் வந்து மிஷின்களுக்கு அடிமையாகிக்கிட்டே வரோம், பயன்பாட்டுக்கு ரொம்ப சொஃபிஸ்டிகேஷனாக சொல்லக்கூடிய அந்த பயன்பாட்டுக்கு அடிமையாகிட்டே வரோம். ஆனால் இந்த வளர்ச்சியானது வந்து ஒரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இயற்கையினுடைய அந்த எழில்மிகு சூழலை வந்து அழிச்சிக்கிட்டே வருது. இன்றைக்கி தயார் பண்ணி நம்ம பயன்படுத்தக்கூடிய அநேக பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்னால் உருவாக்கப்பட்டது தான். ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் வரக்கூடிய பொருள் தான். அப்படிப்பட்ட பொருட்களை தயாரிப்பதற்கு பார்த்திங்கன்னா தேவைப்படக்கூடிய மூலப்பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் வந்து எல்லாமே நமக்கு கிடைக்கப்படுறது இயற்கையிலேருந்து தான். அந்த ரா மெட்டீரியல்ஸை ஃபினிஷ்டு ப்ராடக்டாக கொண்டு வரதுக்கு, ஃபைனலாக இருக்கக்கூடிய ப்ராடக்டாக கொண்டு வரதுக்கு நம்ம பல வகையான பொருட்களுக்கு பல வகையான ப்ராசஸ்னு சொல்லக்கூடிய செயல்பாடுகள் இருக்குது. அத்தனை செயல்பாடுகளுக்கும் பார்த்திங்கன்னா பயன்படுத்தக்கூடிய அந்த உபகரணங்கள், அந்த கெமிக்கல்ஸ்னு சொல்லக்கூடிய வேதிப்பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வகையில் இயற்கைக்கு வந்து பாதகம் ஏற்படுத்துகிற விதத்தில் தான் இருக்குது. இந்த பாதகங்களை வந்து நம்ம பொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பொல்யூஷன் அப்படிங்கிறத வந்து எல்லாத்து சின்ன சின்ன விஷயங்கள்லையுமே கலந்துருக்கக்கூடிய, இன்றைக்கி சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம பார்த்துட்டு வரோம். மாசு அப்படிங்கிறது வந்து காற்று, மண், அதுக்கப்புறம் இந்த வளிமண்டலம் எல்லாத்துலேயுமே, தண்ணீர் எல்லாத்துலேயுமே வந்து கலந்து மாசுபடுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்ம இன்றைக்கி மனிதர்களாகி நாம் வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். முன்னெல்லாம் வந்து மாசு கட்டுப்பாட்டு துறை அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது அவசியம் இல்லாமல், இந்த முன்னே நான் சொல்கிறது வந்து முன்னொரு காலத்தில், அதாவது நம்ம ராஜாக்கள் காலத்தில், அதுக்கு முன்னாடி மனிதர்கள் வந்து வளர்ச்சி அடைந்து கொண்டிருந்த காலத்தில் தேவைப்படல. ஆனால் வித் த இன்வென்ஷன் ஆஃப் யூனோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டீம் என்ஜின்னு மற்றபடி தேவைப்பட மனிதர்களுடைய தேவைகள் அதிகமாக அதிகமாக, அவர்கள் பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள் அதிகமாக அதிகமாக, மாசுங்கிறது அளப்பரியாது வந்து ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போயிடுச்சு. அப்படி காற்று மாசு அப்படிங்கிறது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், கவனத்தில் கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்கள். நாம் ஒரு சாதாரணமாக எரிக்கக்கூடிய பொருட்களில் இன்றைக்கி பிளாஸ்டிக் அப்படிங்கிறது ஒரு மறக்க முடியாத, அதாவது தவிர்க்க முடியாத, யாருனாலையும் மறக்க முடியாத ஒரு விஷயம். இந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான நில மாசுபாடு வந்து ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் அதை எரிக்கும் பொழுதும் பார்த்திங்கன்னா அது காற்று மாசையும் ஏற்படுத்துது. நம்ம பயன்படுத்துகிற துணிமணிகள், நம்ம பயன்படுத்துகிற சோப்பு, கன்ஃபெக்ஷனரிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஐட்டம்ஸ், அதாவது பேக்கரி ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் டாய்லெட்ரி ஐட்டம்ஸ், இது எல்லாமே சுத்தப்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வேதிப்பொருள் வந்து நில மாசு, தண்ணீர் மாசு, காற்று மாசு ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். இனியும் சொல்லப்போனால் என்ன, நான் வந்து படிக்கிற காலத்தில் வந்து எனக்கு இந்த சுற்றுப்புற சூழல் ஆர்வலர்கள் வந்து செமினார்லாம் எடுக்கும்போது, நான் பங்கெடுத்துட்டு இருக்கும்போது அவர்கள் கூறிய ஒரு விஷயம் எனக்கு இப்போ ஞாபகம் வருது. அதில் என்னென்னா, ஒரு கிராமத்தில் ஒரு பேராசிரியர் நல்ல ஒரு சிட்டியில் வந்து பெரிய ஒரு கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர் சென்னையில் ஐஐடியில், அவர் வந்து அவருடைய சொந்த கிராமத்துக்கு, திருநெல்வேலி கிராமத்துக்கு போகிறாரு. ஒரு நோன்பிக்காக அவர் வந்து போகிறாங்க. அந்த ஊரில் பஸ்ஸில் இறங்கி அவர் ஒரு அந்த வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் வந்து தெருவில் நடந்து போகும்பொழுது வழியில் பார்த்திங்கன்னா ஒரு புகை மண்டலங்கள் வந்து அதிகமாக இருக்குது. அவர் காலங்காத்தால் ஒரு ஆறு மணிக்கு புகையாக இருக்குன்னா ஒன்று அது பனியாக இருக்கும், இல்லை ரொம்ப அதிகமாக புகை இருக்குது, ஆனால் ஒரு நெருடலான ஒரு புகையாக இருக்குது. என்னன்னு பார்க்கும்பொழுது அவர் அங்கே ஒரு தெருவினுடைய ஒரு ஓரத்தில் ஒரு சிறுவன், ஒரு 7 வயது சிறுவன் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எரிச்சுட்டு அதில் குளிர் காஞ்சிட்டு இருந்ததை வந்து அவர் நினைவு கூர்ந்தார். அதில் அவர் சொன்ன விஷயம் வந்து, குப்பையை வந்து மண்ணில் போட்டால் கூட அது மக்கிறதுக்கு பல வருஷம் ஆகும், அது அட்லீஸ்ட் அப்படியே அது மக்கீரோன்ற ஒரு இதில் இருக்கலாம், ஆனால் எரித்தோம் அப்படின்னா அதை விட பல மடங்கு அதிகமான மாசு வந்து ஏற்படும். அது வந்து காற்றை மட்டும் மாசுபடுத்துறது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து உடனடியாக பாதிக்கும் அப்படிங்கிறது வந்து அன்றைக்கி அவர் மேற்கோள் காட்டி காட்டின விஷயம் இப்போ எனக்கு ஞாபகம் வருது. குப்பைகளை எரிப்பது, அளவு கடந்து வந்து ஏதாவது ஒரு கழிவுகளை வந்து தேவையில்லாமல் தண்ணீரில் கலப்பது. இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சாயப்பற்றைகள் நிறையா தொழிற்சங்கங்கள்லேருந்து சாயப்பற்றைகள் இருக்குது. சாயப்பற்றைகளிலிருந்து சாயக்கழிவுகள் வந்து தண்ணீரில் கரைகிறது வந்து கலக்கிறதுனால வந்து குடித்தண்ணீரினுடைய அந்த குவாலிட்டி தரம் என்பது அழிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த கழிவுகள் எல்லாமே இந்த ஆறு வழியாக கலக்கிறதுனால கடைசியில் சென்றடையக்கூடிய இடமானது வந்து பார்த்திங்கன்னா சமுத்திரமாக இருக்குது. சமுத்திரத்தில் நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகளும் போய் சேர்றதுனால சமுத்திரம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி சூழலில் ஒரு 30-42% பார்த்திங்கன்னா மாசு என்பது நீரில் வந்து அவ்வளோ அதிகமாக இருக்குங்க. நீர்வாழ் உயிரினங்கள், கடலில் இருக்கக்கூடிய நீர்வாழ் உயிரினங்கள், நமக்கு தெரிஞ்சு மீனுன்னு மட்டும் தான் சொல்லுவோம், ஆனால் கடலில் மீன்களை விட அரிதான பல விலங்குகள் வந்து உள்ளே இருக்குது, அதாவது ஆழ்கடலில் இருக்குது. அத்தனை விலங்குகளும் வந்து அழிவுக்கு உட்படுத்து ஒரு சில விலங்குகள் எல்லாமே வந்து அழிவின் விளிம்புக்கு போயிடுச்சு, இன்றைக்கி காணாமையே போயிடுச்சுங்க. இன்னும் சொல்லப்போனால் ஃபைட்டோ பிளாங்டன்ஸ் அப்படிங்கிறது நம்ம பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் நிறையா வகையான ஆய்வகங்கள், அதாவது பல்கலைக்கழகங்கள் ஆராய்ச்சி செஞ்சுட்டு வராங்க. சைனோபாக்டீரியல் ஸ்டடீஸுங்கிறது செஞ்சுட்டு வராங்க. அதில் பார்த்திங்கன்னா கடல்களில் இந்த ஃபைட்டோ பிளாங்டன்ஸ்னு சொல்லக்கூடிய, அப்புறம் ஆல்கேன்னு சொல்லக்கூடிய இந்த நுண்பாசிகள் பார்த்திங்கன்னா உலகத்தினுடைய இருக்கிற சமுத்திரங்களில் வாழக்கூடிய இந்த உயிரினங்கள் பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய மரங்கள், தாவரங்கள் கொடுக்கக்கூடிய ஆக்சிஜனை விட பல மடங்கு அதிகமாக, 70 மடங்கு அதிகமாக ஆக்சிஜனை வந்து உருவாக்கி சுழற்சியில் விடுது. ஆனால் இந்த கடலில் ஏற்படுத்தக்கூடிய மாசு, தண்ணீர் மாசுனால் இந்த உயிரினங்களுடைய அழிவானது ஊர்ஜிதப்படுத்தப்படுது, அதனால் வந்து அது அழிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன்கள் எல்லாமே சின்ன மீன்கள், அதுக்கப்புறம் அதை விட பெரிய மீன்கள், இப்படி படிப்படியாக ஒவ்வொரு வகையான மீன்கள் அழிகிறதுனால பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசில் பள்ளிக்கூடத்துலலாம் எல்லாருமே படிச்சிருப்போம், அட்லீஸ்ட் கேள்வியாவது பட்டிருப்போம், உணவு சங்கிலி அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் உணவு வலை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம், ஃபுட் செயின் அண்ட் ஃபுட் வெப் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். இது எல்லாமே பாதிக்கப்படுது. மனிதனுடைய ஒரு அழகான ஒரு நினைவு, ஆனால் அழிவுக்கு காரணமான ஒரு நினைப்பு என்ன அப்படின்னா, மனிதன் வந்து எப்பயுமே தான் தான் உயர்ந்தவன், தன்னுடைய உயிரினம் மனித இனமானது மட்டும்தான் எல்லா உயிரினங்களுக்கும் மேலே உள்ள ஒரு உயிரினம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒன்று. ஆனால் இயற்கையில் உண்மையில் நிகழ்வில் என்னன்னா மனிதன் இருக்கிறதுலையே வந்து இருக்கிற உயிரினங்கள் அத்தனைகள்லையும் ஒரு அங்கமாக வைப்பவன் மட்டும்தான் ஒழிய, நம்மளை வந்து ஆள்றது, நம்மளை வந்து உயிரோடு வச்சிருக்கிறது இந்த இயற்கை அப்படிங்கிறத பல கட்டங்களில் மறந்துடும். அடுத்ததாக வந்து மண் மாசு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நிறைய இயற்கை வளங்கள், நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம், இயற்கை வளங்களை நம்ம வந்து ரொம்பவே வந்து அதிகமாக பயன்படுத்திட்டோங்க. மனித இனம் வந்து ரொம்ப அதிகமாக பயன்படுத்திடுச்சு. இது ஏதோ வந்து ஒரு என்விரான்மெண்டல் பொல்யூஷன்டே இல்லை கிளைமேட்டிக் சேஞ்ச் வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம அடிக்கடி வந்து பேசக்கூடாதுங்க. பேசுகிறத விட இப்போது நிறையா செயலில் கொண்டு வர்றது வந்து ஒரு ரொம்ப முக்கியமாக இருக்குது. மண்ணில் மாசு இயற்கை வளங்களில் வந்து நிறையா அழிச்சிட்டது நம்மளுடைய மரம், அதே போல் வந்து கோரல் ரீஃப்ஸ்னு சொல்லக்கூடிய பவளப்பாறைகள், நம்ம அடிக்கடி நம்ம செய்திகளில் பார்க்கக்கூடிய ஆற்று மணல் படுக்கை, ஆற்று படுக்கையிலேருந்து மணல்களை வந்து அதிகமாக எடுக்கிறது, மணலை எடுத்து கட்டட வேலைகளுக்கு அங்கே இங்கேன்னு பயன்படுத்துறது, இந்த மாதிரி நிகழ்வுகள்னால பார்த்திங்கன்னா இயற்கை வளங்கள், அதே மாதிரி தொடர்ச்சி மலைகள், மேற்கு தொடர்ச்சி மலைகள், கிழக்கு தொடர்ச்சி மலைகள் எல்லாத்துலேயும் வந்து குவாரிகள் அமைத்து அந்த கற்களை வந்து எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள், இயற்கை சீரழிவு, பயோ ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டில் போய் தேவையில்லாமல் எல்லா வகையான மரங்களையும் எதுக்கு வெட்டுறோன்னே தெரியாமல் வெட்டுறது, வேட்டையாடுறது, விலங்குகளை கொள்வது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே என்ன ஆகும்னா இயற்கை வளங்களை குறைக்கிறதோட மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து ரிப்ளனிஷ் ஆகாது, அந்த வளங்கள் வந்து திருப்பி வந்து ஈடேடுறதுக்கு வந்து ஒரு கால அளவு கொடுக்கணும். ஆனால் நம்ம அந்த அளவை மீறி நம்ம என்ன பண்ணுறோம்னா இயற்கை கொடுக்குதே அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு அளவு இல்லாமல் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா எல்லா வகையான உயிரினங்களுக்கும் தேவையான அடிப்படை அந்த தேவைகள் வந்து பூர்த்தி செய்யப்படாது, அழிஞ்சிட்டு வருது. இன்றைக்கி நம்ம ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற பேரில் வந்து ஏகப்பட்ட இடங்கள், காட்டு வனவிலங்குகள் இருக்கக்கூடிய வாழக்கூடிய அந்த இடம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆக்கிரமிக்கப்பட்டு வீடு வாசல் எல்லாம் அப்பார்ட்மெண்ட்லாம் கட்டிடுறோம். ஆனால் யானை வந்து எங்கள் வீட்டை அடிச்சிருச்சுன்னு தான் சொல்லுவோம். எந்த செய்தி எடுத்திங்கனாலும் இப்போ இந்த கம்யூனிட்டி ரேடியோவில் பார்த்திங்கனாலும் செய்திகள் வரலாம் ஆச்சரியப்படுறதுக்குல. இந்த குறிப்பிடத்தக்க ஏரியாவில் இந்த யானை வந்து இந்த வீட்டை அடிச்சிருச்சு, நாலு பேர்த்த வந்து இழுத்து போட்டு அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்கையில் உண்மையில் சொல்லப்போனால் யானைகள் அந்த மாதிரி விலங்குகள் வாழக்கூடிய இடத்துல மனிதன் தான் போய் தன்னுடைய வீட்டை அமைச்சுக்கிறானே ஒழிய அதுங்க வந்து அந்த விலங்குகள் வந்து நம்மளை வந்து என்றைக்கும் வந்து தானாகவே வந்து துன்புறுத்துறது கிடையாது. ஆனால் மனிதர்கள் அதை எப்போ உணர்வாங்கங்கிறதும் சொல்ல முடியாது. அது போக இயற்கை வளங்கள் போக பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பயன்பாடு அப்படிங்கிறதுனா இன்னைக்கு வந்து ரொம்பவே அளவுக்கு அதிகமாக போயிடுச்சு. ஆனால் இப்போ வந்து ஒரு கடந்த சில வருடங்கள், அதாவது சில வருடங்கள்னு நான் சொல்கிறது ஒரு 15 வருடங்களாகவே வந்து உலக நாடுகள் வந்து G20 சம்மிட்டின் மூலமாக பார்த்தீங்கன்னா சில ஒரு ஊர்ஜிதமான முடிவுகளை எடுத்து பிளாஸ்டிக் பொருட்களை வந்து பயன்படுத்துறதை வந்து குறைக்கணும், நெகிழிகளை வந்து அதாவது இந்த மைக்ரான் அளவு உள்ள, அதாவது 0.3 மைக்ரான் அளவே உள்ள நெகிழிகள் அதை தான் வந்து பயன்படுத்தணும். கேரி பேக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். மஞ்சப்பை பயன்படுத்துங்க. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் கரெக்டாக வந்து 2 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க, மஞ்சப்பை பயன்படுத்துங்க, கூடைகளை எடுத்து போங்க, எங்கே போனாலும் அங்கே பேக் எடுத்துகிட்டு போங்க, பிளாஸ்டிக் வை கேட்டு வாங்காதீங்க. இனியும் சொல்லப்போனால் மலைப்பகுதிகளெல்லாம் பிளாஸ்டிக் வந்து உபயோகங்கள் வந்து தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து நிறைய இடத்துல பேன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாமே வரவேற்கக்கூடிய விஷயம். ஆனால் என்ன தான் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒன்று வந்து அரசாங்கம்ன்றது சட்டம் போட்டாலும் மக்கள் நாம் தான் வந்து அரசாங்கம் அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம சுய பயன்பாட்டை வந்து குறைச்சிக்கிடணும், இல்லை நிப்பாட்டிடணும். குறைப்பது என்பது கட்டோங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட ஒரு கருத்தாக பார்த்தீங்கன்னா தாண்டிட்டோம், அதை வந்து முழுவதுமாக நிப்பாட்ட வேண்டும். இது ஒரு பக்கம், நெகிழி பயன்பாடு ஒரு பக்கம் இருக்க போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய டெக்னாலஜிக்கல் கேட்ஜெட்ஸ், இப்போ நான் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறதுக்கு பயன்படுத்துறது ஒரு ரெக்கார்டர் தான். இந்த ரெக்கார்டரே பார்த்திங்கன்னா ஒரு சமயத்தில் அது பழுதடைஞ்சிருச்சுன்னா அது வந்து ஒரு வேஸ்ட்டு தான், இ வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம எப்படி செய்ய போகிறோம், இதை எப்படி வந்து அதை வந்து அழிக்க போகிறோம். முக்கால்வாசி இ வேஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த உபரிகள், எலக்ட்ரானிக் உபரிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா குப்பை கிடங்குக்கு தான் போகுது. ஆனால் இதை வந்து மறுசுழற்சி செய்யணும். இந்த மறுசுழற்சி செயல் அப்படிங்கிறது ஒரு அதுக்கு ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் எடுக்கும். ஆனால் அந்த டைமை விட அதிகமாக வந்து குப்பைகள் வந்து சேர்றது தான் வந்து ரொம்ப 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 வருத்தப்படத்தக்க விஷயம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம தாத்தாக்கள் காலத்தில் எங்கே என்னோடய தாத்தா அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் பழுதடைஞ்சிருச்சுன்னா அதை பழுது நீக்கிறதுக்கு வந்து பழகிக்கிட்டாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைகளோ இன்றைக்கி இருக்கக்கூடிய பசங்களோ வந்து அப்படி கிடையாது. ஒரு இப்போ ஒரு விஷயம் பழுதாயிடுச்சுன்னா உடனே அதை தூக்கி போட்டுட்டு புதுசாக ஒன்று வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கு இருந்துச்சு. இல்லைனா அடுத்த டெக்னாலஜி வேர்ஷன் அப்டேட் ஆகிடுச்சுன்னா உடனே பழசை விற்றுட்டு புதுசு வாங்கணும் அப்படிங்கிறது, இல்லை அதை வச்சுக்கிட்டே இன்னொன்று வாங்குறோம். ஒவ்வொருத்தர் கையில் பார்த்தீங்கன்னா 1-4 மொபைல் ஃபோன் வரைக்கும் பயன்படுத்துகிறதெல்லாம் பார்க்க முடியுது. இது எல்லாமே எண்ட் ஆஃப் தி டே பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு வகையில் அது வந்து ஒரு வேஸ்ட்டு தான். மனிதன் வந்து இயற்கையிலேருந்து எடுக்கிற ஒரு அந்த ரா மெட்டீரியல்னு சொல்கிறோம்ல, அதை தவிர மற்ற பயன்படுத்துகிற அத்தனை பொருளும் வந்து நல்லா யோசிச்சு பார்த்திங்கன்னா கடைசியில் அது ஒரு குப்பையாகத்தான் மாறுகிறது. ஆனால் அந்த குப்பையை எவ்வளோ தூரம் எஃபிஷியண்ட்டாக நம்ம வந்து பயன்படுத்துகிறோம், எஃபிஷியண்ட்டாக மறுசுழற்சி பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் வந்து நம்ம இந்த மாசு கட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்குது. இந்த மாசு கட்டுப்பாட்டை வந்து உலக நாடுகளில் வந்து உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஜப்பான், சிங்கப்பூர் மெயினாக நம்மளோட ஒரு சிறிய நாடு, எப்பயுமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிங்கப்பூரை வந்து நிறையா விஷயம் வந்து கம்பாரிசனுக்கு எடுத்துப்போம். சிங்கப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா தூய்மையான நகரம், சிங்கப்பூர்னு சொன்னாலே தூய்மையான நகரம் அப்படின்றது தான் எல்லாருக்குமே இப்போ கரண்ட்டாக வந்து ஞாபகம் வரும். ஏன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் வந்து குழந்தைகள் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளுக்குமே பள்ளி கல்விக்கு பதிலாக அந்த ஒரு ஆறு வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சமூக அக்கறை கொண்ட விஷயங்களை தான் வந்து சொல்லித்தராங்க. உதாரணமாக வீட்டை எப்படி வந்து சுத்தமாக வச்சுக்கணும், தன்னை எப்படி சுத்தமாக வச்சுக்கணும், பொருட்களை எப்படி சுத்தப்படுத்தணும், அவங்களுடைய பொறுப்புகள் என்னென்ன ஒரு தனி மனிதனா அப்படிங்கிறத குழந்தை பருவத்திலேயே ஆணித்தரமாக ஒரு பச்சை பசுமரத்து ஆணி போல் வந்து அவங்களுக்கு பதிய வைக்கிறதுனால அது அவங்களுக்கு சாத்தியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மக்களும் அதை வந்து தொடர்ச்சியாக பின்பற்றுறாங்க. நம்ம ஊரில் அந்த பின்பற்றுதல் அப்படிங்கிறது வந்து நான் காசு கொடுக்குறேன் நான் ஏன் இதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அந்த எண்ணத்தை வந்து மாற்றிக்கணும் மக்கள். நான் காசு கொடுக்குறேன் அதனாலும் இது என்னுடைய நாடு, என்னுடைய இடம், நான் வாழக்கூடிய வீடு, இந்த ஊரும் இந்த நாடுமே நான் வாழக்கூடிய வீடு, இதை நான் சுத்தமாக தான் வச்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க மனசார நினச்சிக்கிட்டு அதை வந்து செயல்படுத்தணும். அடுத்த மாசு பார்த்திங்கன்னா காற்று மாசு பார்த்துட்டோம், நீர் மாசு பார்த்துட்டோம், நிலத்தோடைய மாசையும் பார்த்துட்டோம். அடுத்த வகையான மாசு பார்த்திங்கன்னா நம்மளை நாமளே வந்து மாசுபடுத்துகிற உணவில் ஏற்படுத்தக்கூடிய மாசு, நமக்கு நாமளே வச்சுக்கக்கூடிய ஒரு வகையான ஒரு தவறான செயல்பாடு அப்படிங்கலாம். இன்றைக்கி உணவில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி உணவுங்க ப்ராசஸ்டு ஃபுட்டுன்னு நீங்கள் நிறைய வீடியோஸில் உங்களுக்கு வரும். ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்னு சொல்லக்கூடிய நமக்கு கம்பெனியில் வைக்கக்கூடிய எல்லா உணவுகளும் பார்த்திங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் அடல்ட்ரேஷனோடு தான் வருது. ஏன்னா மக்கள் தொகை ஜாஸ்தி ஆயிடுச்சு, நம்ம குவாலிட்டி ஆஃப் ஃபுட் அப்படிங்கிறது வந்து நம்ம தான் வந்து தேர்ந்தெடுத்து உணவு சாப்பிடணும். அதில் அந்த வகையிலையும் பார்த்திங்கன்னா உணவை வந்து நல்லபடியாக ஒரு நல்லா விற்கிறதுக்காக, மார்க்கெட்டில் விற்கிறதுக்காக ஏகப்பட்ட கலப்படங்கள் நடக்குது. அந்த ஒவ்வொரு கலப்படமும் பார்த்திங்கன்னா நாம் அதை கண்டுக்கிறாமல் உணவை உட்கொள்ளும் பொழுது நம்ம உடம்பை நாமளே வந்து மாசுபடுத்திக்கிறோம். இந்த மாசு காரணமாக நம்மளுடைய உடல் கோளாறுகளும் ஏற்படுது. ஆனால் காலநிலை மாற்றங்கள் வந்து நிகழ்வதற்கு முக்கியமான காரணங்கள்லாம் இந்த எல்லா வகையான மாசும் ஒன்று சேர்ந்த ஒரு விஷயம்தான். டீஃபாரஸ்டேஷன் என்று சொல்லக்கூடிய மரத்தை அழித்து அளவுக்கு அதிகமாக அழிப்பதன் மூலியமாக புவி வெப்பமடைதல், கார்பன் டை ஆக்சைடு எமிஷன், நம்ம அதிகமான வெஹிக்கிள்ஸ் ஆட்டோமொபைல் பயன்படுத்துறதுனால ஏற்படக்கூடிய வெஹிக்குலார் எமிஷன், இதெல்லாத்தினாலையும் ஓசோன் துளை அப்படின்னு சொல்லிட்டோம். ஓசோன் துளைங்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஆண்டுகளாகவே பேசப்பட்டு வருது. குளோபல் வார்மிங்கிற விஷயம் 2000s இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு தான் இருக்கோம், அதிகப்படியாக பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால் ஏற்பட்ட விளைவுகள் பார்த்திங்கன்னா நம்ம கட்டுக்கடங்காமல் போகுது. இயற்கை வந்து நம்ம வந்து இயற்கையை கண்ட்ரோல் பண்ண முடியாது, இயற்கையினுடைய கண்ட்ரோலில் தான் நாம் இருக்கோம் அப்படிங்கிறத உணர்ந்துக்கணும். இப்போ இருக்கக்கூடிய காலநிலை மாற்றம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் தமிழ் மாதத்தை எடுத்து நல்லா யோசித்து பார்த்திங்கன்னா மழை பெய்யக்கூடிய நேரத்தில் வெயில் அடிக்குது, வெயில் அடிக்கக்கூடிய நேரத்தில் மழை பெய்யுது, பனி பெய்யக்கூடிய நேரத்தில் மழை பெய்யுது. இந்த மாதிரி காலநிலை மாற்றங்கள் ரொம்பவே அதிகமாக நடக்கிறனால விளைச்சல் இல்லாமல் போகுது. போகம் 3 போகங்கள் எடுத்துக்கொண்டிருந்த நம்மளுடைய தஞ்சை மாநகரிலே வந்து இப்போ வந்து விளைச்சலை வந்து பார்க்க முடியல. இல்லை நல்லா விளைஞ்சு வரும்போது புயல் வந்து அடிச்சிருது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் சராசரியாக வருஷத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு 3 புயலையாவது நம்ம சந்திச்சிடறோம். இந்த அந்த அளவுக்கான புயல்கள்லாம் இல்லை, அதிகப்படியான மழைகளை சந்திக்கிறோம். போட் ஓட்டுற அளவுக்கு தெருவுகள் மாறிப்போகுது மழையில். இத்தனை விஷயங்களுக்கும் அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா தொடர்ச்சியாக ஒரு 200 ஆண்டுகள் வந்து மனிதர்கள் வந்து இயற்கையை வந்து துவம்சம் பண்ணினது தான். இப்போயும் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இருக்கிறது வந்து எல்லாரும் நம்ம இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபட்டுருக்கிறதுனால இயற்கையை நம்ம கண்டுக்கிறதே இல்லை. எத்தனை பேர் இதை கேட்டுட்ருக்கிறவங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 5 நிமிஷமாவது வெயில் வந்து உடம்புல பரமாதிரி, நான் வெயில்னு சொல்கிறது காலை வெயில் இல்லைங்க, அதிகாலை வெயில் சொல்கிறேன் நான். இளமையான அந்த வெயில் வந்த உடனே கதகதன்னு வரும் இல்லைங்களா, அந்த வெயில் உடம்புல எத்தனை தூரம் படுது அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். இல்லை எத்தனை பேர் வந்து வாரத்திலேயோ அல்லது ஒரு 10 மாதத்திலேயோ ஒரே ஒரு செடியோ அல்லது ஒரு குட்டி ஒரு விதையோ நான் வந்து விதைச்சிருக்கேன், நான் நட்டு வச்சுருக்கேன். நான் சொல்கிறது செடி வளர்ப்பது என்பது வீட்டில் தொட்டிக்குள்ளே வளர்க்குறது இல்லைங்க, ஒரு மாமரமோ இல்லை ஒரு பனைமரமோ இல்லை ஒரு ஆலமரமோ இதை நான் இதை போய் நான் வெளியில் வந்து பண்ணிட்டு வந்தேன், ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டியாக பண்ணிட்டு வந்தேன். இல்லை என்னுடைய வீடு சுற்றி இருக்கக்கூடிய தெரு இதில் இருக்கக்கூடிய குப்பைகளை அகற்றினேன், இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சேன். இல்லை எங்கள் தெருவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் சிறுவர்கள் எல்லாரும் சேர்ந்து இதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம் அப்படிலாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயங்களை வந்து யோசிச்சு பாருங்கள். நம்மளுடைய சமுதாய பங்களிப்புங்கிறது எல்லாருக்குமே அந்த அக்கறையுடன் கூடிய ஒரு செயல்பாடாக இருக்கணும். செய்யணுங்க, நிறையா செய்ய வேண்டியது இருக்குது. இதை கேட்டுட்ருக்கவங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களால் எவ்வளோ இயற்கைக்கு செய்ய முடியுமோ, இயற்கைக்குங்கிறது வந்து நாலு பேர் இருக்கக்கூடிய தேர்வில் சேர்ந்து தான் செய்யணும், நீங்கள் ஆஸ் அன் இண்டிவிஜுவலாக உங்களால் முடிஞ்சது உங்கள் வீட்டில் உங்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல சுத்தத்தில் சுத்தமாக வச்சுக்கிட்டிங்கனாலே அதுவே போதும். நிறைய பேர் வந்து மாசு கட்டுப்பாட்டை வந்து தவிர்க்கலாம், அதனால் ஏற்படக்கூடிய விஷயங்களை வந்து மாற்றலாம். அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம இன்றைக்கி படிக்கிறோம் கேட்குறோம், இப்போ நீங்கள் கேட்குறதுமே போகிற போக்கில் எல்லாருமே மறந்துட்டு போயிடுவோம். அவேர்னஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த அவேர்னஸை தாண்டி சுய ஞாபகம், அதாவது செல்ஃப் ரிமெம்பரன்ஸ் அப்படிங்கிறது வேணும். அது எப்போ வரும் அப்படின்னா செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தால் தான் அந்த அந்த விஷயங்கள் எல்லாமே ஈடேறும். இதனால் வந்து சொல்லிட்டாரே அதனால் இதெல்லாம் செஞ்சுட்டா உடனே மாறிடுமா அப்படின்னு நீங்கள் உங்களில் யாராவது ஒருத்தர் கேட்குறது எனக்கு புரியுது. கேட்குறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு ஒரு குறுகிய காலகட்டத்தில் மாற்றக்கூடிய விஷயமே இல்லைங்க. ஏன்னா அழிவை வந்து வருஷ வருஷமாக பண்ணிட்டு பத்து வருஷம் டெக்கேட்ஸ் அண்ட் டெக்கேட்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்டு எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 10 இயர்ஸில் வந்து ஒரு 5 இயர்ஸில் நான் எல்லாத்தையும் மாற்றுவேன் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அகெயின் ஹைப்போதட்டிக்கல் தான். பட் எல்லாரும், அதாவது ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருமே ஒத்துழைச்சு பண்ணினோம், ஒரே மாதிரியான செயல்பட்டோம் அப்படின்னா சாத்தியமில்லாத எதுவும் இல்லை பட்டோன்னா ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து நம்ம பார்க்கலாம். உங்களுக்கே தெரியும் இந்த விஷயம், இந்த டைமில் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், அந்த கோவிட் பேண்டமிக் அப்போது சென்ட்ரல் லாக்டவுன் 8 மாதம் 9 மாதம் நம்ம எல்லாம் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா குருவிகள், மரம் வளர்கிறது, இயற்கையான சுத்தமான காற்று, ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நம்மளை சுற்றி மாறுறது, அதாவது மனிதர்களுடைய செயல்பாடு குறைந்த பின்பு பார்த்திங்கன்னா இயற்கையினுடைய செயல்பாடு நல்லாவே வந்து தன்னைத்தானே வந்து சுத்தப்படுத்திக்கிட்டதும் அந்த புனரமைச்சிக்கிட்டதும் வந்து எல்லாருனாலையுமே பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதனால் இந்த ஒரு சில விஷயங்களை வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்களுடைய நம்பிக்கை ப்ளஸ் உங்களுடைய விடாமுயற்சியின் மூலிமா இந்த உலகம் வந்து கிளைமேட் சேஞ்சுனால ஏற்படக்கூடிய மாற்றங்கள்லேருந்து ஏற்படக்கூடிய விளைவுலேருந்து தப்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் பாசிட்டிவாக அந்த கிளைமேட் சேஞ்சை வந்து கொண்டு போகலாம், பழையபடியே வந்து நம்ம காலநிலை மாற்றங்களை வந்து கொண்டு போகலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் உங்கள் முன்னாடி வச்சுட்டு நீங்கள் எல்லோரும் இதற்கு ஒத்துழைப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவை வந்து கேட்டுட்ருப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையோட நன்றியும் வணக்கங்களுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நேர்கள் இதுவரை கேட்டு பயன்பெற்றது சுமார்ட் மற்றும் ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8 இணைந்து நடத்திய காலநிலை மாற்றம் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் ரத்தினம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் நுண்ணுயிரியல் துறை தலைவர் முனைவர் சீனிவாசன் அவர்கள் காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய விளைவுகள் பற்றி விரிவாக எடுத்துரைத்தார். நேர்கள் எல்லாரும் கேட்டு பயன்பெற்றிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்போடும் ஆதரவோடும் விடைபெறுகிறேன். உங்கள் சிநேகிதன் மகேந்திரன். நடப்பவை நல்லவையாகட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள் ரத்னமணி சமுதாய வானொலி 90.8. இது மக்களுக்கான வானொலி.
பொது நலனின் அக்கறையோடு என்றும் மக்களுக்காக ஒலித்துக் கொண்டிருக்கும் மக்களுக்கான வானொலி
நம் ரத்னமணி சமுதாய வானொலி 90.8.